ಯಥೈಧಾಂಸಿ ಸಮಿದ್ಧೋಗ್ರಿಹಿ ಭಸ್ಮಸಾತ್ ಕುರುತೆ ಅರ್ಜುನ ಜ್ಞಾನಾಗ್ನಿಃ ಸರ್ವಕರ್ಮಾಣಿ ಭಸ್ಮಸಾತ್ ಕುರುತೆ ತಥಾ ನಹಿ ಜ್ಞಾನೇನ ಸದೃಶಂ ಪವಿತ್ರಮಿಹ ವಿದ್ಯತೆ ತತ್ವಯಂ ಯೋಗ ಸಂಸಿದ್ಧಃ ಕಾಲೇನ ಆತ್ಮನಿ ವಿಂದತಿ. ಭಗವದ್ಗೀತಾ ಚತುರ್ಥೇ ಅಧ್ಯಾಯೇ ಸಪ್ತತ್ರಿಂಶಃ ಅಷ್ಟತ್ರಿಂಶ ಶ್ಲೋಕೌ. ತತ್ರ ಕರ್ಮಣ್ಯಕಮ್ಮಯಪ್ರತ್ಯೇದಿತ್ಯಾದಿನ ಆತ್ಮನಃ ಸ್ವರೂಪಂ ಅಕರ್ತೃಸ್ವರೂಪಂ ಇತಿ ನಿರ್ಣೀತಂ. ಯಃ ಏತಾದರೀತ್ಯಾ ಆತ್ಮ ಅಕರ್ತ ಇತಿ ಬಸ್ತಿತಿ ಸಹ ಬಂಧನಾತ್ ವಿಮುಚ್ಯತೆ ಸಂಸಾರಾತ್ ವಿಮುಚ್ಯತೆ ಇತ್ಯುಕ್ತಂ. ತಾತ್ ಜ್ಞಾನಂ ಕಥಂ ಲಭ್ಯತೆ ಇತಿ ಪರಂಪರೆಯ ಪ್ರಶ್ನೆ ಜಾತೆ ತದ್ವಿಧಿ ಪ್ರಣಿಪಾದೇನ ಪರಿಪ್ರಶ್ನೇನ ಸೇವೆಯ ಇತಿ ಅವಾದಿ. ಸಹಜ ಪ್ರಣಿಪಾದೇನ ಪುನಃ ಪುನಃ ಪ್ರಶ್ನಕರಣೇನ ಸೇವೆಯ ಆವರ್ಜಿತ ಜ್ಞಾನಿನಃ ತಾದೃಶಂ ಜ್ಞಾನಂ ವದೇಯು ಇತ್ಯುಕ್ತ. ತಾತ ಜ್ಞಾನೇನ ಕಿಂ ಭವತಿ ಏವಂ ರೂಪೇಣ ಮೋಹಃ ಪುನಃ ನ ಭವತಿ. ನ ಕೇವಲಂ ಮೋಹಾಭಾವಃ ಕಿಂತು ಜೀವಾತ್ಮೈಕ್ಯ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರೋಪಿ ಭವತಿ. ಯೇನ ಭೂತಾನಿ ಅಶೇಷೇಣ ಪಶ್ಯತಿ ಆತ್ಮನಿ ಸ್ವೀಯ ಆತ್ಮನಿ ಸರ್ವೇಷಾಂ ಭೂತಾನಾಂ ಸ್ಥಿತಿಂ ಪಶ್ಯತಿ ನ ಕೇವಲಂ ಸ್ವೀಯ ಆತ್ಮನಿ ಕಿಂತು ಪರಮಾತ್ಮನ್ಯಪಿ. ಇದೆ ಅನೇನ ಜೀವಾತ್ಮ ಪರಮಾತ್ಮಯೋ ಅಭೇದ ಸಾಕ್ಷಾತ್ಕ್ರಿಯತೆ. ಅಪಿ ಚ ಯದಿ ಲೋಕೇ ವಿದ್ಯಮಾನಾನಾಂ ಪಾಪಿಷ್ಠಾನಾಂ ಮಧ್ಯೆ ಅತ್ಯುತ್ಕೃಷ್ಟ ಅತಿ ಉತ್ಕೃಷ್ಟ ಪಾಪಂ ತೇನ ಕೃತಂ ವರ್ತತೆ ತದಾನೀಮಪಿ ಏತತ್ ಸರ್ವಂ ಏತಾದೃಶ ಸರ್ವಂ ಮೃಜಿನಂ ಸರ್ವಂ ಅನೇನ ಜ್ಞಾನಾಖ್ಯಪ್ಲವೇನೈವ ಸಮ್ಯಕ್ ತರಿಷ್ಯತಿ ಯುಕ್ತಂ. ಅತ್ರ ಸಂಶಯಃ ಆಗಚ್ಛತಿ. ಸಂಸಾರ ತರಣೇನ ಸಂಸಾರಸ್ಯ ನಾಶೋ ನ ಭವತಿ. ಸಮುದ್ರ ತರಣೇನ ಸಮುದ್ರಸ್ಯ ನಾಶೋ ಭವತಿ ವಾ ನ ಭವತಿ. ಕದಾಚಿತ್ ಅನ್ಯಾನ್ ಹಿಂಸೆ ತದ್ರೀತ್ಯ ಅತ್ರಾಪಿ ಪಾಪಾನಿ ಅಯಂ ತರತಿ ಏತಾವತ ಪಾಪಸ್ಯ ನಾಶಃ ಭವತಿ ಇತಿ ಕೇನವಾ ಉಕ್ತಂ ಇತಿ ಸಂಶಯ ಜಾತೆ ತಥಾ ನಾಸ್ತಿ. ಜ್ಞಾನಾಗ್ನಿಃ ಸರ್ವಕರ್ಮಾಣಿ ಭಸ್ಮಸಾತ್ ಕುರುತೆ ಅರ್ಜುನ ಇತಿ ಅನಂತರಮುಕ್ತ. ಜ್ಞಾನಾಗ್ನಿಃ ಕಿಂ ಕರೋತಿ ಯೇಧಾಂಸಿ ಆರುಹ್ಯ ತಾನ್ ತಾನಿ ಸರ್ವಾಣಿ ಭಸ್ಮೀಭೂತಂ ಕರೋತಿ. ಏತಾವತ್ ರೀತ್ಯೈವ ಜ್ಞಾನಂ ಕರ್ಮಾಣಿ ಆರುಹ್ಯ ಕರ್ಮಾಣಿ ಸರ್ವಾಣಿ ಭಸ್ಮೀಭೂತಂ ಕರೋತಿ ಭಸ್ಮಸಾತ್ ಕರೋತಿ. ಇತಃ ಪರಂ ದಾಶ ಕರ್ಮಾಣಿ ಫಲಾಯ ನ ಕಲ್ಪೇತ ನ ಪ್ರಾದುರ್ಭವೇಯು ಇತಿ ಸಮಾಧಾನ ಉತ್ತಮ. ಅತ್ರ ಏಕಃ ಅಂಶಃ ಅಸ್ಮಾಭಿಃ ಜ್ಞಾತವ್ಯೋ ಭವತಿ. ಯದಿ ಸರ್ವಾಣಿ ಕರ್ಮಾಣಿ ಜ್ಞಾನೋತ್ಪತ್ತಿ ಕಾಲೇ ಏವ ವಿನಷ್ಟಾನಿ ಭವಂತಿ ತದಾನೀಂ ಕಿಂ ಭವೇತ್ ತದಾನೀಮೇವ ಶರೀರಪಾತಃ ಭವೇತ್. ಶರೀರಪಾತಃ ಭವತಿ ಇತಿ ಭವಿಷ್ಯತಿ ಇತ್ಯುಚ್ಯತೆ ಚೇತ್ ಕೋಪಿ ವೇದಾಂತಶ್ರವಣೇ ನಾಗಚ್ಛೇತ್. ಯತಃ ಕದಾ ಜ್ಞಾನಂ ಭವತಿ ಕದಾ ಶರೀರಪಾತಃ ಭವತಿ ಇತಿ ಕೋವಾ ಜಾನಾತಿ ಅತಃ ತದಾ ನ ದೃಶ್ಯತೆ ನೋಪಪದ್ಯತೆ ಚ. ಕಿಂತು ಪ್ರಾರಬ್ಧ ಕರ್ಮಾಣಿ ತದೈವ ತಿಷ್ಠಂತಿ ಪ್ರಾರಬ್ಧ ಕರ್ಣ ಭಿನ್ನ ಕರ್ಮಣಾಮೇವ ನಾಶಃ ಭವತಿ ಇತಿ ಸಾಮರ್ಥ್ಯಾತ್ ಲಭ್ಯತೆ ಇತಿ ಭಾಷ್ಯಕಾರೈಃ ಉಕ್ತಂ. ಕೀದೃಶಂ ಸಾಮರ್ಥ್ಯಂ ಕಥಂ ಲಭ್ಯತೆ ಇತಿ ಜ್ಞಾತವ್ಯಂ ತದೇವ ದಿನೇ ಅಸ್ಮಿನ್ ಅಸ್ಮಾಭಿಃ ದೃಶ್ಯತೆ. ಜ್ಞಾನಾಗ್ನಿ ಸರ್ವಕರ್ಮಾಣಿ ಭಸ್ಮಸಾತ್ ಕುರುತೆ ಅರ್ಜುನ ಅಪ್ಪಡಿನೇ ಅಡತದಾ ಭಸ್ಮಸಾತ್ ಕುರುತೆ ತಥಾ ಯಥಾ ಏಧಾಂಸಿ ಸಮಿದ್ಧೋಗ್ರಿಹಿ ಭಸ್ಮಸಾತ್ ಕುರುತೆ ಅರ್ಜುನ ಜ್ಞಾನಾಗ್ನಿಃ ಸರ್ವಕರ್ಮಾಣಿ ಭಸ್ಮಸಾತ್ ಕುರುತೆ ತಥಾ ಅಪ್ಪಡಿನೇ ಅಡತ ಶ್ಲೋಕ. ಇದರ ಇದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲ ಶ್ಲೋಕತ್ತಲ எவ்வளோ பெரிய பாபம் பண்ணியிருந்த போதிலும் ஞானம் எனக்கூடியதான ஓடத்தினால் பாபங்களின் கடலை அவன் நன்றாக தாண்டுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது சொன்னதுமே பாபக்கடலை தாண்டுகிறான்னு சொன்னதுனால இவனுக்கு பாபம் ஒட்டாதுன்னு ஆச்சு. இருந்தாலும் அந்த பாபம் அங்கே தானே இருக்கு, சமுத்திரத்தை தாண்டினாலும் சமுத்திரம் அங்கே தானே இருக்கு. அதே போல அந்த பாபம் அங்கே தானே இருக்கு. நம்மளையோ அல்லது நம்மளையே வேற இன்னொரு சமயத்திலையோ அல்லது மற்றவர்களையோ பாதிக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதற்காக என்ன சொல்றார், அது தாண்டுகிறதுன்னு உன்னை ஹிம்சப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கேன். அதோட மட்டும் இல்ல, அதை அழிச்சு விடுறது ஞானம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றார். ஞானம் பாபத்தை அழிக்கிறதுங்கிற இடத்துல ஒரு திருஷ்டாந்தம். எப்படி, இந்த நெருப்பானது கட்டையில மேல ஏறிட்டு அந்த கட்டையை எப்படி வெறும் தூசியாக பஸ்மாவாக அதை பண்ணிவிடுறதோ அதே விதமாக தான் ஞானாக்னி எல்லா கர்மாக்களையும் அது சாம்பலாக ஆக்குகிறது அப்படிங்கிற மந்திரத்துக்கு அர்த்தம். ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், கட்டைகளில் நன்றாக எரியக்கூடியதான அக்னியானது அந்த கட்டைகளை சாம்பலாக ஆக்கிவிடுகிறதோ அதே போல எல்லா கர்மாக்களையும் ஞானம் எனும் அக்னி சாம்பலாக ஆக்குகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லா கர்மாக்களும் சாம்பலாக ஆகிறது, கர்மாவே இல்லை அப்படிங்கிற பரிஸ்தி நமக்கு வந்துருக்கு. அது கர்மாணின்னு மட்டும் சொல்லல, எல்லா கர்மாணின்னு சொல்லுது, சர்வ கர்மாணி. இப்ப சர்வ கர்மாணிங்கிற பதத்துல கொஞ்சம் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஞானம் நமக்கு இந்த ஜென்மம் எப்படி கிடைச்சது யோஜனை பண்ணல, கர்மாவனால கிடைச்சது. அவ ஒரு மூட்டை கர்மாக்களை பண்ணினா மூட்டை கர்மாக்கள்ல ஏதோ கொஞ்சமான ஒரு கர்மாக்களை எடுத்து இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப மீதி கர்மாக்கள்லாம் இங்க இருக்கு, மனசுலயே இருக்கு. எல்லா மனுஷாடத்தும் அவ பண்ணின பல கோடி பிறவைகள்ல பண்ணினதான கர்மாக்கள் எல்லாமும் இருக்கும் பொழுது பழுத்ததான சில கர்மாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இப்பிறவியானது கொடுக்கப்பட்டது, இந்த பிறவியானது கொடுக்கப்பட்டது. ஆத்துல மூட்டை அரிசி இருந்தாலும் மூட்டை அரிசி இன்னைக்கே சமைக்கல, நீங்க இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துட்டு மீதி மூட்டை அப்படியே இருக்கு, அது நாளைக்கே நாளைக்கு. அதே போல எவ்வளவு ஜென்மால எவ்வளவு கர்மா இருக்கோ அந்த கர்மாக்கள்ல எந்த கர்மா பழுக்க பலத்தை கொடுக்க தயாரா இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு இந்த ஜென்மம் ஆரம்பிச்சிருக்க ஒவ்வொரு மனுஷியாருக்கும். அந்த கர்மாவுக்கு எந்த கர்மா இந்த சரீரத்தை ஆரம்பித்ததோ அந்த கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேர், பலம் கொடுக்க தொடங்கினதான கர்மா. பிராரப்தம்னா என்ன, பலத்தை கொடுக்க ஆரம்பித்ததான கர்மா. ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஜென்மாவில பிராரப்த கர்மா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அவ மனசுல அநேக பிறவைகள்ல பண்ணினதான சஞ்சித கர்மா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஜென்மாக்களை அதனுடைய பலமானது அனுபவித்துக் கொண்டே இருப்போம். இப்படி இருக்கும் காலத்தில் எந்த மனசுல இந்த சஞ்சித கர்மா இருக்கோ அந்த மனசுல ஞானம் உண்டாயிடுது. ஞானம் உண்டானதுமே ஞானம் நெருப்பு, அது என்ன பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடியதான கர்மாக்களை எல்லாவற்றையும் பொசுக்கிடுது. எல்லா கர்மாக்களையும் பொசுக்கிடுதுன்னா இனிமேல அடுத்த ஜென்மா இல்லை. இப்ப என்னாச்சு, மனசுல இருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான பிறவைகள்ல நம்ம சேர்த்து வச்சதான கர்மாக்களை புண்ணிய கர்மா பாப கர்மா எல்லாவற்றையும் இந்த நெருப்பு எனக்கூடியதான ஞானம் எனக்கூடியதான நெருப்பு மனசுல உண்டாயி அந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா கர்மாக்களையும் அழித்துடுது. பஸ்மசாத் குரு தேததா. ஆகையால் என்னாச்சு, அடுத்த ஜென்மம் உங்களுக்கு வேணுமையானால் கர்மா இல்லை, தர ரெடியா இருந்தாலும் கர்மா இல்லை. கர்மா இல்லாத போனா எப்படி ஜென்மா வரும், ஜென்மா வராது. ஜென்மா வராத போனா பிறவி இல்லாத போனால் இது துன்பம் கிடையாது, ஆத்மஸ்வரூபத்திலேயே சுகமான ஆத்மஸ்வரூபத்திலேயே இருப்பேள். ஆனா இப்ப சார் என்னாச்சுன்னு, ஞானம் வந்து அடுத்த கடமே கீழே விழுந்துடல, இவன் ஏன் விழல, இந்த பிராரப்த கர்மா அது பலத்தை கொடுக்க தொடங்கிது, அது பலத்தை கொடுக்காம நிறுத்தாது. ஒரு வேடன் இருக்கான், அந்த வேடனானவன் அம்ப வில்லுல பூட்டுறான், அந்த அம்பானது வில்லுல பூட்டிட்டு அம்ப கையில புடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அதை நிறுத்தக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு. ஆனா அந்த அம்பானது வில்ல விட்டு கிளம்பிடுதுன்னு வச்சுக்கோ, கிளம்பின பிறகு அங்க எதிர்க்க இருக்கக்கூடியதான பிராணி நான் சிங்கம்னு நினைச்சேன் இல்ல புலின்னு நினைச்சேன்னு அது மேல விட்டேன், அம்பை விட்ட பிறகு பார்த்தா அது பசுமாட்டா இருக்குன்னா. இப்ப வந்து வேண்டாம் வேண்டாம் அம்பை திரும்பி வா அப்படின்னு சொல்ல முடியுமா? வந்து உங்க வில்லுல இருந்து அம்பை கிளம்பிட்டுனா அது லட்சியத்தை கொல்லாமல் திரும்பி வராது, லட்சியத்தை ஹிம்ச பண்ணிட்டுத்தான் வரும். அதே போல இந்த பிராரப்த கர்மாவானது பலன் கொடுக்க தொடங்கிட்டு, பலன் கொடுக்க தொடங்கிட்டு எப்ப நீங்க பிறந்துட்டு அது மனசுல இருந்து கிளம்பி பலமாக மாறிட்டு இருக்கு. எப்பொழுது பலமாக மாறிடுதோ அப்ப அதனுடைய முழு நிலையை நம்ம அனுபவிச்சத்தான் ஆகணுமே தவிர நடுவில் எதையும் அதை நாசம் பண்ணாது. ஆகையால் பிராரப்த கர்மாவனால எத்தனை நாள் நீங்க இந்த ஊர்ல வாழணும்னு இருக்கோ அத்தனை நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழுவள். அதனால ஞானம் வந்த கடமே ஒரு மனுஷன் சரியில் கீழே விழுந்துராது. ஞானம் வந்ததுன்னு அப்பவே மரணம்னு நினைக்காதீங்கோ. ஞானம் வந்தால் இந்த ஜென்மாவனால எந்த கர்மாவனால ஆரம்பிச்சிருக்கோ அந்த கர்மா அழியலை. ஏன் அழியலை அப்படின்னு கொஞ்சம், ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னேன்னா அது பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுது. பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சது தன் பலத்தை கொடுக்கத்தான் கொடுத்துத்தான் முடியுமே தவிர தெரியாது. எப்படி லட்சியம் ஈட்டுவது, அந்த லட்சியத்தை நோக்கி போட்டதான அம்பு மாதிரி அந்த அம்பை போட்டாச்சு அது லட்சியத்தை கொண்டு விட்டுதான் லட்சியத்தை அடிச்சு விட்டுத்தான் கீழே நிற்கும். அதே போல பலத்தை கொடுக்க தொடங்கிட்டு அந்த முழு பலத்தையும் கொடுத்து விட்டுத்தான் அது நிற்கும். இது சாதாரணமா ஒரு எக்ஸ்பிளேஷன். இன்னொன்னு என்ன, ஞானம் எங்க உண்டாச்சு, மனசுல உண்டாச்சு. அந்த மனசுல இருக்கக்கூடியதான சஞ்சித கர்மாக்களை நாசம் பண்ணிடு. உங்க பிராரப்த கர்மா எங்க இருக்கு, சரீரமா இருக்கு. ஜாத்தியாயுர்போகா, இந்த ஸ்தூல சரீரமாகவும் எத்தனை நாள் நீங்கள் வாழணும் என்பதாகவும் ஆயுஷாகவும் இருக்கு. இப்ப இந்த ஸ்தூல சூட்ச்ம சரீரத்துல இந்த கர்மா இருக்கும் பொழுது, பிராரப்த கர்மா இருக்கும் பொழுது நெருப்பு எங்க உண்டாச்சு, மனசுல உண்டாச்சு. மனசுல உண்டான நெருப்பு மனசுல இருக்கக்கூடியதான கர்மாக்களை தான் அழிக்கும். எந்த ஆத்துல நெருப்பு பிடிச்சிருக்கோ அந்த ஆத்துல இருக்கிற பொருள் தான் அழியும். இப்ப நாலாவது வீட்டில் இருக்கிற இது அழியுமா, அழியாது. அவதான் வராம இந்த ஜலத்தலம் கொண்டு ரெடியா வச்சுருக்கால நம்ம அதுக்கு நெருப்பு வரப்படாதுன்னு. எந்த ஆத்துல நெருப்பு பிடிச்சிருக்கோ அந்த ஆத்துல இருக்கிற பொருளை தான் எழியும். அதே போல மனசுல ஜானாக்கிரி உண்டாச்சு. அந்த மனசுல
மனசால கட்டப்படாது.
அதான் சொன்னேன், பிராரப்த கர்மா ஸ்தூல சரீரத்திலையும் சூக்ஷ்ம சரீரத்திலையும் இருக்கு இருக்கு. அதனால எல்லா இதையும் உண்டு. ஆனா இந்த ஞானம்ங்கிறது வரும் பொழுது அந்த மனசுல இருக்கிற சகல விதமான சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் எரிச்சு விடுது. இந்த பிராரப்த கர்மா அங்கே மட்டும் இல்லை, ஸ்தூல சரீரத்திலையும் இருக்கு, மற்ற பதார்த்தத்திலையும் மாறி போயிடுது. அதனால இதை ஒன்றும் பண்ண முடியல விவகாரம் முழுக்க. ஆமா, அதனால அந்த இடத்துல இல்லாததுனால இது அதை அழிக்காது. அத முக்தேஷு திருஷ்டாந்தத்திலையும் வில்லுல அம்பு இருக்கிற பரியந்தம் அம்பு பிடிச்சுட்டு இருக்கலாம், அம்ப வில்ல விட்டு போயிடுது ஏனால் போல. அதே போல மனத்தை விட்டு கிளம்பிச்சது இது பிராரப்த கர்மா. அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அங்கெங்க இருந்து கொண்டு அப்பப்ப சுகதுக்கத்தை கொடுத்து கொண்டு பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால பலத்தை எப்ப கொடுக்க ஆரம்பிச்சுடுதோ பலத்தை கொடுத்து தான் முடிக்கணும். அது அந்த
இடத்துக்கு
ஞானியா இருக்கிறவனுக்கு துன்பம் வராது. என்ன சுகதுக்கே சமயக்கிருத்துவான்னு ஆயிடுதோ இல்லையா? அதனால எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் சாதாரணமா தான் இருப்பான். அவன் மனசுல இது அவ்வளவு பெருசா படாது. ஏன்னா அவன் மனசு அதை விட வசதியான ஆத்ம தத்துவத்திலேயே லயிச்சு போயிடுது. மனசு சரீரத்துல சுகதுக்கங்கள் வரலாம், அந்த சுகதுக்கத்தையும் பொருட்படுத்த மாட்டான். இப்ப நமக்கு ஞானமானது ஏன் பிராரப்த கர்மாவை இம்ச பண்ணலை அப்படிங்கிறது பதில் கிடைச்சாச்சு. இந்த பிராரப்த கர்மாவை அழிக்காததுனால இப்ப என்னாச்சு, அவனுக்கு சரீரம் இருக்கு, சரீரம் போகாது. ஏன், பிராரப்த கர்மாவனால தான் இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரம் எப்ப சார் விழும், பிராரப்த கர்மா முடிஞ்ச பிறகு விழும். இதுதான் சாந்தோக்கிய தாவதேவ சிரம் தஸ்யா. அந்த ஞானம் வந்தவனுக்கு தாவதேவ அது வரைக்கும் சிரம் வெயிட்டிங் காத்துட்டு இருப்பான். யாவன்ன விமோட்சே, எது வரைக்கும் இந்த பிராரத கர்மா முடியுமோ அது வரைக்கும். அத சம்பத்தே, அத பிறகு சம்பத்தே பரமாத்மாவோட ஒன்னா போயிடுறது. இந்த சரீரம் எனக்கூடியதான பந்தமும் போயிட்டு பரமாத்மாவோட ஒன்னா போயிடுறார் அப்படின்னு அது வரைக்கும் இருக்குது. இப்படி ஒத்துண்டத்தினால உங்களுக்கு என்ன லாபம், ஒத்துக்காத போனா என்ன நட்டம்? இப்ப நீங்க இப்படி ஆகும் என்று தாங்கள் சொல்லிவிட்டேன், இதுக்கு ஏன் இப்படி ஆகிறதுங்கிறதுக்கு சமாதானம் சொன்னேன். ஞானம் வந்தால் ஏன் பிராரப்த கர்மா அழியறது இல்லை அப்படிங்கிறதுக்கு சமாதானம் சொன்னேன். அம்பை விட்டு வில்ல விட்டு அம்ப கிளம்பிட்டுன்னு அதை லட்சியத்தை பேதனம் பண்ணாம நிற்காது. அதே போல பிராரப்த கர்மா பலம் கொடுக்க தொடங்கிட்டு ஆகையால் அது அந்த பலத்தை கொடுக்காமல் நிறுத்தாது. ஆகையால் சரீரம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அது இருக்கத்தான் இருக்கும், ஞானம் வந்ததுமே அழியாது. ஒண்ணு ரெண்டு, அது மனசை விட்டு கிளம்பிட்டு மனசுல ஞானாக்னி வந்ததுனால அங்க இருக்கிற சஞ்சித கர்மா தான் போகுமே தவிர இந்த பிராரப்த கர்மா போகாது. ரெண்டு விதமாகவும் சொல்லிவிட்டோம். இப்ப நமக்கு ஞானம் வந்ததுமே பிராரப்த கர்மா போகாதுங்கிற வரைக்கும் நம்ம சொன்னோம். இப்படி ஒத்துண்டத்தினால உங்களுக்கு என்ன இடத்துல பெனிஃபிட், இதை ஒன்று சொல்லணுமா இல்லையோ அப்படின்னு கேட்ட. முக்கியமாக நம்ம அத்வைத சாஸ்திரத்துக்கே வபையான ஒரு இடமானது இது, எனது ஜீவன் முக்திங்கிறது. இந்த ஜீவன் முக்தாள் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள், ஞானம் அடைந்தவர்கள், ஞானின தத்வதர்சினா ஞானம் வந்தவர்கள், அவ மற்றவர்களுக்கு இது இப்படி இருக்கு என்று சொல்லலாம். என்னத்தான் நீங்க புத்தகத்தை வாசித்து இன்டலக்சுவலா புரிஞ்சுண்டாலும் அந்த அனுபவம் என்கிறது வந்தவாளால் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த உபனிஷத்தை சொல்றது எமேவ ஏஷ உருணது அனன்ய புரோக்தே கதிரத்திர நாஸ்தி. அனன்யனாக ஆத்ம தத்துவத்தை அறிந்து யார் சொல்லுகிறானோ அவன் சொல்லும் பொழுது புரியாமல் போகாது. யார் அனன்யனாக தானே பிரம்மம் என்று அறிந்து கொண்டு சொல்கிறானோ அப்பொழுது அந்த தத்துவம் புரியாமல் போகாது. அப்ப ஞானியா இருக்கிறவன் சொன்னா நிச்சயமா புரியும். இப்போ ஜீவன் முக்தனா இல்லை சார், ஞானம் வந்ததுமே டக்குன்னு போயிட்டார் அப்படின்னு வச்சுங்களா, யாராவது ஞானம் வந்தது அவள்லாம் போயிட்டாள்னா அப்புறம் யார் தான் சொல்லுவா? ஆகையால் இந்த ஜீவன் முக்திங்கிற ஒரு விவகாரம் அத்வைத சித்தாந்தத்தில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. இந்த சாஸ்திரத்தை ஒத்துண்டதுக்கு காரணம் இந்த ஜீவன் முக்தி. இப்படி ஞானம் வந்ததுமே அழிஞ்சு போயிட்டார்னு சொன்னேன்னா, விழுந்துட்டார்னு சொன்னேன்னா ஜீவன் முக்தி கிடைக்காது. ஆகையால் ஜீவன் முக்திங்கிற ஒரு கான்செப்ட் குரு பரம்பரைங்கிறது ஒண்ணு வரணும் என்பதற்காக இந்த குருவா இருக்கிறவர் ஆத்மானுபவத்தை அனுபவித்தவர் என்று சொல்லிக்கொண்டு அவர் அதை சொல்ல தத்துவமானது இன்னொருத்தருக்கு புரியும்படி பண்றவருங்கிறதுனால இந்த ஜீவன் முக்திங்கிறது அவசியம் வேணும். ஜீவன் முக்தி வேணும்னு அவருக்கு பிராரப்த கர்மா இருக்கணும். அதனால ஞானம் வந்தாலும் பிராரப்த கர்மா போகல. இப்ப ஞானம் வந்தா பிராரப்த கர்மா ஏன் போகல பதில் சொல்லியாச்சு. போகாததுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை போயிடுதுன்னு சொன்னா ஜீவன் முக்திங்கிற கான்செப்ட் இருக்காது, அதற்கு பிறகு குரு பரம்பரை இருக்காது. ஆகையால் எந்த சிஷியனுக்கும் ஆத்ம தத்துவம் வரும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ அது வரைக்கும் சொல்லணும். இது வரைக்கும் ஞானம் வந்தால் பிராரப்த கர்மா போகாததுனால என்ன லாபம் என்ன நட்டம் அப்படிங்கிற விவகாரம் இப்ப சொல்லணும். இதற்கு பிறகு ஞானம் வந்த பிறகு இவன் கர்மா பண்ணேனா அது என்ன ஆகும் சார்? ஒரு 30-40 வயசு ஞானம் வந்துருதுன்னு வச்சுப்போம், இவர் 100 வயசு வரைக்கும் இருக்கார். அதற்கு பிறகு ஞானம் கர்மா அந்த கர்மாக்களை ஏதாவது இவர் பண்ணினாரேயானால் பண்ணலாமா பண்ணப்படாதா? சில சமயத்தில் பண்ணலாம், சில இதில் பண்ண மாட்டார், ஜெனரலாக பண்ண மாட்டார். ஆனால் பழைய வாசனா ரீதியாக பண்ணினாலும் பண்ணலாம். ஆச்சாரியாளுக்கெல்லாம் பூஜை பண்ணணும் என்ன நிர்பந்தம்? ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஒரு நாள் மாதிரி விடாம உடம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பூஜை பண்றதுன்னு வச்சுருக்கேன். எதற்காக? உங்களுக்காக. இப்படி ஆச்சாரியாலே பூஜை பண்ணார்னா நம்ம பூஜை பண்ணாத போனா எப்படி அப்படின்னு தோணணும். எத்யதா கரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவைத ரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு. லோகத்துல இருக்க ஜனங்கள்லாம் நல்ல வழியில இருக்கட்டும் என்பதற்காக தானும் நல்ல வழியில அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ அவ பண்ணக்கூடியதான பூஜைக்கோ ஜபத்துக்கோ என்ன பலம் அப்படின்னு கேட்டனா, எதனால பண்ணிட்டு இருக்கா? அவ காமியமாக பண்ணலை, ஏன்னா காமனையெல்லாம் விட்டு போச்சவள். இருந்தாலும் எதற்காக பண்றா? லோகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் நல்ல வழியில இருக்கட்டும் அப்படின்னு. இது ஆசை இல்லையா சார்? லோகத்துல இருக்கிற மனுஷாலும் சௌக்கியமா இருக்கணும்ங்கிறது ஆசை இல்லையோ அவருக்கு? அது ஆசை இல்லை. ஆசை என்றால் என்னிடத்துல இல்லாத பதார்த்தம் எனக்கு வரட்டும்னு சொல்றதுக்கு தான் ஆசைன்னு பேர். லோகத்தில் இருக்கிற மனுஷர்கள்லாம் சௌக்கியமா இருக்கட்டும்னு சொல்றது தய. நான் எப்படியோ ஜென்மாக்களை எத்தனை ஜென்மாக்கள்ல கஷ்டப்பட்டு இப்படி வசப்பட்டிருக்கேன், இன்னைக்கல்லவா அந்த பேரானந்தத்தை அனுபவித்திருக்கேன், இந்த மனுஷியாளுக்கு அந்த பேரானந்தம் இவ்வளவு கிட்ட இருந்தாலும் அவ பார்க்க மாட்டேங்கிறாளே. நானும் இப்படித்தான் பல பிறவைகள்ல ரொம்ப எட்டி இருக்கு நினைச்சுட்டு கவலைப்பட்டு ஏதோ ஒரு குருநாதர் காமிச்சதுனால டக்குன்னு புரிஞ்சுட்டேன். அது இவா புரிஞ்சுக்க வேண்டாமா, அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு வர வேண்டாமா அப்படிங்கிற கருணையினால பண்ணிட்டு இருக்காளே தவிர அவளுக்கு இதை பண்ணணும்னு ஆசை இல்லை. அதனால்தான் ஆசை இருக்கிறவனுக்கு சில நாள் பண்ணுவான், சில நாள் பண்ண மாட்டான். ஏண்டா சில நாளைக்கு ஆசை இருக்கு, நாளைக்கு பார்த்துப்போம் அப்படிமா. ஆனா இது கருணையா இருக்கிறதுனால தினந்தோறும் விடாம பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கா. அதான் லோக சங்கிரகம் பண்ற கர்மாக்கள்லாம் பர்ஃபெக்டா நடக்கும், அது காரணம் இது. ஆகையால் ஞானம் வந்த பிறகு இவன் கர்மாவையே பண்ணல. ஒருவேளை கர்மா பண்ணினாலும் லோக சங்கிரகமா இருக்கு. அந்த கர்மா என்ன ஆயிடுதுன்னு மனசுல ஒட்டலேன்னு. ததாதிகமே ஞானாதிகமே உத்தர பூர்வாகையோகோ, இதுக்கு மேல பண்ணக்கூடியதான புண்ணிய பாபங்கள் ஒட்டுவதில்லை. அதற்கு முன் பண்ணினதான புண்ணிய பாபங்கள் வினாசா அழிஞ்சு வரும். ததாதிகம உத்தர பூர்வாகையோகோ அஸ்லேஷ வினாசோ, மேல பண்ணக்கூடியதான கர்மாக்கள் அவரிடத்துல ஒட்டல, முன்னால பண்ணினதான கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்ப என்னாச்சு, அவன் மரண சந்தர்ப்பத்துல பிராரப்த கர்மா முடிஞ்சு போயிடுது, சஞ்சித கர்மா இல்ல, ஆகாமி கர்மா வரல, கர்மா இல்ல, ஆகையால் பிறவி இல்லை. அந்த ஞானியா இருக்கு பிறவி இல்லைங்கிறதுக்கு லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஞானம் வந்த கணத்துல அதற்கு முன்னால 1000 கோடி பிறவைகள்ல இவன் பண்ணினதான எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு போயிடுது. ஞானம் வந்த செகண்ட்ல இருந்து இவன் எந்த கர்மாக்கள் கர்மாவே பண்ண மாட்டான். ஒருவேளை கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா இவனை ஒட்டல. மனசே இல்ல, மனசு இல்ல, மனசு இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய நான் நிலையில இல்ல. எப்படின்னா இந்த துணியை காய போட்டிருக்கோம் கொடியில, துணி பச்சை எரிஞ்சு போயிடுது, ஆனா துணியானது அப்படியே ஒரு பொம்மையா அப்படியே நிக்கிறது. அது போய் கட்டிக்கணும்னு இழுத்தேன்னு வச்சுக்கினேன், என்ன ஆயிடும்னா ஒண்ணு கட்டிக்க முடியாது. அதே மாதிரிதான் மனசு அவருக்கு இருக்கு. ஏன் மனசு அவருக்கு இருக்குன்னு சொன்னா நம்மளோட பேசுறாரோ இல்லையோ, அதனால இருக்குன்னு ஒத்துக்கணும். பிஜதே ஹிரதய கிரந்தியே அப்பதான் இப்ப இருக்கு. தக்தபட்டன்யாயேனா அயர்வாள் பாத்துட்டு இருக்காரு, நம்ம வேஷ்டி இருக்குன்ட்டு. இவர் என்ன பண்ணினார், துண்டை கட்டினு ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்காரு. வந்து வேட்டி கட்டுமே, மடி வேட்டி கட்டுமே எடுத்தா அது எட்டடந்த இழுத்தா வெறும் தூசி தான் கையில வருது. அது மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ தக்தபட்ட நியாயம் மனசு அங்கே இருக்கு, ஆனாலும் அந்த மனசு ஒரு காரியகாரியும் ஆகாது. ஸோ இப்போ விவகாரம் என்ன ஆயிடுது, ஞானம் வந்த பிறகு பண்ணின கர்மாக்கள் அவரிடத்துல ஒட்டல. ஞானம் பண்றதுக்கு வர்றதுக்கு முன்னால இருக்கிற கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போய், புண்ணியம் பாபம் ரெண்டும். அதேபோல ஞானம் ஆன பிறகு பண்ணின புண்ணிய பாபமும் ஒட்டல. இந்த பிராரப்த கர்ம சரீரம் கீழே விழுந்த அன்னைக்கு ஜீரோ ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் கர்மா எதனால அவருக்கு ஜென்மாவை கொடுக்கறதுன்னா, சஞ்சித கர்மாவும் இல்லை, ஆகாமி கர்மாவும் இல்லை, பிராரத கர்மாவும் இல்லை. கர்மா இல்லாத போனால் எப்படி சரீரத்தை கொடுக்கறது? ஸோ சரீரம் வரல, சரீரம் வரலன்னா ஆத்மாவாக நிற்கிறான். ஆகையால் ஆத்மானந்தத்திலேயே இருக்கான். இதுதான் ஞானிக்கு வரது. அதனால் இங்கே சர்வ கர்மாணின்னு சொன்னால் ஞானாக்னி எல்லா கர்மாக்களையும் என்று நீங்கள் சொன்னால், நீங்க ஜீவன் முக்தி என்கிறது ஒத்துக்கொள்ள வேண்டி இருப்பதனாலையும் லோகத்துல அனுபவத்தினால இருக்கிறதுனாலையும், ஜீவன் முக்தியால இருக்காடே லோகத்துல, இதனாலையும் நீங்க என்ன சொல்லணும், உங்க லாஜிக்கே இப்படி பண்ணிக்கணும். எப்படி, பிராரப்த கர்மாவை தவிர மற்ற எல்லா கர்மாக்களும் அழிகிறது அப்படி இல்லேன்னு சொல்றவானும் இருக்கல. ஜீவன் முக்தி இல்லைங்கிறவாளுக்கு சொல்றது சுலபம். அது என்ன, ஞானம் வந்துருக்கு போயிடுது. ஆனால் இப்ப வந்தது ஞானம் பரோட்ச ஞானமா தான் இருக்கு. அவனுக்கு கடைசி க்ஷணத்துல பிராணம் போற சமயத்துல வரும், அதேதான். அந்த ஞானிக்கு சுகஸ்வாமி மாதிரி இருக்கிறவாளுக்கு, சுகர் கௌட பாதார் பகவத் பாதாள் இவாளுக்கு எல்லாம் எப்படின்னா, முதல்ல வந்து நிச்சய ஞானம் இருக்கு, ஆனா பிராணம் போற சமயத்துல என்னாச்சுன்னு அபரோட்ச சாட்சா்காரம் வந்துருந்து போயிடுது அப்படின்னு சொல்வ. அந்த இடத்துல அப்படி சொல்ற வாளுக்கு ஒரு சமாதானம் சொல்லணுமா இல்லையோ? அவ மெதட் எப்படின்னா, இப்பெல்லாம் பரோட்சமாக நிச்சய ஞானம் இருக்கு. நிச்சயமாக இந்த ஞானம் பிரபஞ்சம்ல மித்யாரூபம்னு தீர்மானமான அபிப்பிராயத்தில் இருக்கு. ஆனா அந்த எரிக்கக்கூடியதான ஞானம் எப்ப வந்தது? சரீரம் கீழே விழுறப்ப. அதனால அவளுக்கு முக்தி உண்டு அப்படின்னு சொல்றவா அவ. சோ இந்த ஜீவன் முக்தி எனக்கூடியதான கான்செப்ட் ஒத்துக்கொள்றதுனால இப்படி இருக்கு. ஆகையால் இந்த ஸ்லோகத்துல ஞானாக்னிகை சர்வகர்மாணி என்கிற அர்த்தத்துல பிராரப்த கர்மாவை தவிர மற்ற கர்மாக்கள் எல்லாமும் அப்படின்னு அர்த்தம். மற்ற கர்மாக்கள்ல புண்ணிய கர்மா பாப கர்மா எல்லாமும் அப்படின்னு. சோ ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன ஒத்துட்டு இருக்கோம், ஞானம் வந்ததுமே அவனுக்கு அநேக கோட்டி ஜென்மாக்கள்ல பிறவைக்கள்ல பண்ணியதான புண்ணிய பாப கர்மங்கள் எல்லாமும் அழிந்து விட்டன. ஞானம் வந்த பிறகு அவன் எந்த கர்மாக்கள் பண்ணாலும் அவனை ஒட்டுவதில்லை. பிராரப்த கர்மா அவன் முடித்து விட்டு விதேக கைவல்யத்தை அடைகிறான். இது கரெக்டா புரிஞ்சிடும். இந்த புரிஞ்ச பிறகு இது மேல கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. இந்த பிராரப்த கர்மா இருக்கேன், இந்த பிராரப்த கர்மா ஒரு ஜென்மா தான் கொடுக்குமா சிலது பல ஜென்மாக்களை கொடுக்குமா அப்படி ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். என்ன கஹனா கர்மனோ கதிகின்னு இருக்கு. இந்த கர்மாவானது சில கர்மாக்களை பண்ணி நிறையானால் அந்த கர்மா ஒரு ஜென்மா தான் கொடுக்கும்னு நிர்பந்தம் இல்லை. பாவமா அனம்பரம் பிரம்ம ஏ படந்தி மனேஷினஹா சப்த ஜன்ம பவே விப்ரோதனோ வேத பாரகா அப்படின்னு வேதத்துல சொல்லுக்கு. பாவமா அனம்பரம் பிரம்மா பவமான சூக்தங்கள்னு சொல்லுது உண்டு. இந்த பவமான சூக்தங்களை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறவன் ஏழு பிறவிகள் பணக்கான கொழுத்த பணக்காரனான பிராமணனா பிறக்கிறான். சப்த ஜன்ம பவே விப்ரஹா ஏழு ஜென்மாக்கள். அது எப்படின்னா ஏதோ ஒரு ஏழைய பிறக்கல, கொடுத்த பணக்காரன பிறக்கவன். அதோட மட்டும் இல்ல வேத பாரகா மறுபடியும் வேதத்தை படிக்கிறவனா இருக்கான் அப்படின்னு. இப்ப இந்த ஏழு ஜென்மாக்களும் சேர்ந்து ஒரு யூனிட். ரெண்டாவது ஜென்மாவிலேயே இவனுக்கு பிராரப்தம் ஞானம் வந்துருதுன்னு வச்சுப்போம். அப்ப இந்த பிராரப்த கர்மா முன்னால சொன்ன ரூல் பிரகாரம் அஞ்சு ஜென்மா கொடுத்துதான் ஆகணும். என்ன சார் பிராரப்த கர்மா ஜென்மா முடிஞ்சதுமே விழுந்துருச்சு சொல்லப்படாது. ஏன்னா அந்த பிராரப்த கர்மா வேகம் எவ்வளவு இருக்கு? அத்தனை நாள் இருக்கு. ஆகையால் சரீரம் கீழே விழுந்ததுமே முக்தின்னு சொல்லப்படாது. ஏன்னா இந்த பிராரப்த கர்மா எப்ப முடிகிறதோ அப்பொழுது. இதே போல புண்ணியத்துக்கு நான் ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன். பாபமே பல பிறவிகள் கொடுக்கக்கூடியதான பாபம் இருக்கு. எப்படி இப்ப பிரம்மஹத்தியேன்னு ஒரு பாபம் பண்ணினான்னு வச்சுங்களேன், ஒரு பிராமணனை கொன்னுவிட்டான். அவனுக்கு என்ன தண்டனை சொல்லியிருக்கு அப்படின்னா, கோஜா விமருக பட்சிணாம் சண்டால புல்கசாதீனாம் பிரம்மாயோனி மிருச்சதி அப்படின்னு. அவன் வந்து பசுமாடாகவும் ஆடாகவும் செம்மராடியாகவும் கோஜா அவிமிருக மானாகவும் பட்சியாகவும் சண்டாலனாகவும் செருப்பு தைக்கிறனாகவும் இப்படி பிறக்கிறான். இந்த பிறந்த அதுக்கப்புறம்தான் அவனுக்கு அந்த அவனுடைய மீதி கர்மாக்கனால பலம். ஆகையால் ஒரு பிராமணனை ஒருத்தன் கொன்னானையானால் அவனுக்கு இத்தனை ஜென்மாக்கள் பலம். ஆகையால் பாபம் பண்ணினவனுக்கு எப்படி ஞானம் வரும்? இவன் தான் பிரம்மத்தை பண்ணிருக்கானே, அவனுக்கு பாபம் வரா ஞானம் வராதோ இல்லையோ? அவனுக்கு இருக்கிற ஜென்மாக்கள் கடைசி ஜென்மம் செண்டால புல்க சாதினா, இது பாப ஜென்மம் வரதுற. அப்படி வந்துருதுன்னு போயின்னு வச்சுங்களேன், நான் ஒத்துக்கிறேன் சரியா போயிடுது, வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பிரம்மத்யாதி மகாபாதகம் பண்ணினவாளுக்கு அதுக்கு பிராயசித்தம் பண்ணின பிறகுதான் ஞானம் வரும் சூத்திர பாஷ்யம். ஆகையால் இந்த ரிசல்ட் என்ன? ஒரு கர்மா ஒரு பிராரப்த கர்மா ஒரு ஜென்மாவைத்தான் கொடுக்கும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. பல ஜென்மாக்களையும் கொடுக்கலாம். பல ஜென்மாக்களை கொடுக்கக்கூடியதான பிராரப்த கர்மா இருக்குமேயானால் அந்த பிராரப்த கர்மா எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் அவனுக்கு விதேக கைவல்யம். நடுவில் எங்கே இந்த சீரீஸில் 20 ஜென்மா கொடுக்குறது இல்லை, ஏதாவது முதல் ஜென்மாவிலேயோ ரெண்டாவது ஜென்மாவிலேயோ ஞானம் வந்தாலும் அத்தனை ஜென்மாக்களும் அவன் அனுபவித்து அதுக்கு பிறகுதான். பிராரப்த கர்மா ஒரு ஜென்மாவோடு முடியும் என்கிற நிர்பந்தம் இல்லை. 99% ஒரே ஜென்மா தான் அது இல்லை. ஆனால் சில சமயத்தில் இப்படி வரலாம். இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். நிர்பாட்டுக்கு எக்ஸப்ஷனல் கேஸ் சொல்லல, எக்ஸாம்பிள் எங்கேயாவது இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? மகாபாரதத்துல சௌபரிங்கிற ஒரு மகர்ஷி, அவருக்கு ஞானம் வந்தது. ஞானம் வந்த பிறகு அவர் பிராரப்த கர்மாவை அனுபவித்துக் கொண்டே இருக்க, அவர் ஒரு நாளைக்கு யோக சக்தியினால பார்த்தாராம், நமக்கு இன்னும் எத்தனை நாள் வாழணும் அப்படின்னு. பார்த்தா ஒரு 80 ஜென்மா வாழணும்னு, 80 ஜென்மா, அசீதி ஜென்மானி. அடாடாத, இது என்ன வம்பா இருக்க? ஞானம் வந்த பிறகு இன்னும் இந்த சரீரத்தை கண்டு அவஸ்தை பண்ணுமா? வேண்டாமே நமக்கு அப்படின்னு நினைச்சார். என்ன பண்ணினார்? பகவானை தியானம் பண்ணினார். அத்தனை சரீரத்தை உண்டு பண்ணினார் யோக சக்தியினால. அத்தனை சரீரத்தையும் அனுபவிச்சு அதுல இருக்கக்கூடியதான சுக துக்கங்கள் இந்த சரீரத்துக்கு வரட்டும்ட்டார். அத்தனை சரீரத்தினாலையும் ஒரே தரம் அத்தனை கர்மாக்களையும் அனுபவித்து சரீரம் கேள்வி மோட்டத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்றார். அது அவருக்கு சாத்தியம், நமக்கு முன்னாடி ஞானியா இருக்கக்கூடியதான சுகஸ்வாமிக்கு சாத்தியம். சுகஸ்வாமி என்ன பண்ணார்? மருதா சீக்கிரம், காத்த விட வேகமாக போகக்கூடியதான அளவுக்கு வேகமா போனாராம் சுகஸ்வாமி. சுகஸ்து மருதா சீக்கிரம் அப்படின்னு இருக்கு பாரதத்துல. ஏன் சார் அப்படி போனார்னார்? ஞானியும் அவருக்கு ஒரு இதுவும் இல்லையேன்னார். யோகமும் தெரியும், அதனால பண்ணினார். ஆகையால் என்னதுன்னு சொல்ல முடியாது. அதனால பிராரப்தம்ங்கிறது ஒரு ஜென்மாவில தான் இருக்கணும்னு இல்லை. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்கோம், சர்வ கர்மாணின்னா பிராரப்தத்தை விட்டு மீதி கர்மாக்கள், அந்த பிராரப்த கர்மா சரீர பாதம் விழுந்ததுமே போயிடும். ஒரு காலத்துல இது போல எக்ஸப்ஷனல் கேஸ் தான் இருந்தா சில ஜென்மாவனும் கிடைக்கலாம், இருந்தாலும் அது ஒன்னும் துன்புறுத்தாது அவளை. சரி, கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா என்ன பண்ணிருக்க, அந்த நசிகேதஸ ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஜானாம்யஹம் சேவதி நித்ய நித்யம் நக்ய த்ருவை பிராப்யதே ஹி த்ருவம் தது, நான் இதை பெரிய புதையல் என்று அறிவேன். இது ஞானத்தை பெரிய புதையல் என்று அறிவேன். ஜானாம்யஹம் சேவதி நித்ய நித்யம், அதோட இன்னொன்னு அறிவேன், நக்ய த்ருவை பிராப்யதே ஹி த்ருவம் தது, அத்ருவமான கர்மோபாசனங்கள்னால இது கிடைக்காது என்பதும் நான் அறிவேன். ததாபி, தெரிந்து கூட தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணினேன்? உபாசனம் பண்ணினேன். அந்த ஓங்கார உபாசனம் பண்ணினதுனால உங்களுக்கு பெரிய புண்ணியம் வந்திருக்கு. எவ்வளவு புண்ணியம் வந்திருக்கு? ஒரு கல்பம் ஆயுசு சுகத்தை அனுபவிக்கக்கூடியதான புண்ணியம் வந்திருக்கு. இந்த புண்ணியம் வந்த ஜென்மாவில எனக்கு ஞானம் வந்திருக்கு. அதனால இந்த புண்ணியம் எல்லாம் அழியிற பரியந்தான் நான் பர்மனண்டா இருக்கணும். அதனால்தான் யமன் போஸ்ட்ல இருக்கேன். ஆதிகாரிகமபி தேஷாம் அப்படின்னு ஆதிகாரிக பதவி அவளுக்கு வந்துருது. யாவது அதிகாரம் அவஸ்திதர் அதிகாரிகாளாம் அப்படிங்கிற சூத்திரத்துல தீர்மானம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த இந்திரன் யமன் அக்னி சோமன் வருணன் இப்படி எல்லாம் இருக்க இல்லையா, இவன் நடுவுல போஸ்டுக்கு இது பண்ண மாட்டான். அவட்டி போஸ்ட் வேக்கண்ட் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், அப்ப யாரு கஷ்டப்படுறது? அதனால யாருன்னு இப்படிப்பட்டவளை தூக்கி அந்த போஸ்ட்ல போட்டுருப்பாரு. வேற என்னடா ஆச்சுன்னு, அவ பாதி யுகத்துல அவளுடைய போஸ்ட் இவர் போயிட்டு இன்னொருத்தர் வந்தார்னு இல்ல. ஆனா இந்திரனுக்கு மட்டும் எக்ஸப்ஷன். ஏன்னா அந்த இந்திரனுடைய போஸ்டுக்கே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அடுத்த ஆள் 100 யாகம் பண்ணிவிட்டானே, ஆனால் இவன் தப்பே பண்ணல. அடுத்த ஆள் 100 அஸ்வமேத யாகம் பண்ணிவிட்டான். ஸோ அந்த போஸ்ட்ல அவர் வந்தோட இவர் எழுக்கி போயிடுவார். அதனால இந்திரன் என்ன பண்ணுவார்? உலகம் முழுக்க அவர் டெய்லி வந்ததுமே பார்த்துப்பார், யாராவது பண்ணியிருக்காரா அந்த புண்ணியத்தை கிட்ட நெருங்கினாரே, ஆனால் அழிச்சு விடுது நம்ம போஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதாக பண்ணுவாராம். அதனால மற்றவா எல்லோருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கு அப்படின்னு பிராரப்த கர்மாவே இத்தனை நாளும் இருக்கலாம், ஒரு யுக பரியந்தமும் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அந்த அதிகரணம் படிக்கிறப்ப. பட் ஜெனரலி ஞானம் வந்தது ஏன்னா சஞ்சித கர்மா அழியும், மேல பண்ணக்கூடியதான கர்மாக்கள் இவனை ஒட்டாது. இந்த சரீரம் இருக்கிற பரியந்த பிராரம்ப கர்மா இருந்தா சரீரம் விழுந்தமே அவருக்கு பிறவி இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அதான்
ஞானம். ஆனா இந்த பகவத்பாதத்துல கர்மானின்னு பகுஜனம் இருக்க என்ன சம்சயம் இருக்கு? ஆகாமி பிராரதமும் சஞ்சிதம் நம்ம பகுஜன மரணம், பகுஜன மரணமே அப்ப மூணும் போகுமே
அப்படி ஒரு பட்சம் இருக்கு. ஜீவன் முக்திங்கிறது ஒத்துக்கொள்ள வேண்டியதில்லைன்னு ஒரு பட்சம் இருக்கு. சஞ்சய பச்சாராச்சாரியரும் பகவத்பாதாலும் சில பிரகரணங்கள்ல இப்படி சொல்லியிருக்கா. ஆனே அவளே ஜீவன் முக்தி ஒத்துக்கிற இடத்துல இப்படி பதில் சொல்லியிருக்கா. இது ஒரு அபிப்பிராயம், அது ஒரு அபிப்பிராயம், இதையும் சொல்லலாம் அதுவும் சொல்லலாம். இங்க சர்வ கர்மானிங்கிறது பௌத்தனம் தானே சொல்லணும். பிராரப்த சஞ்சிதத்தில் இருக்கிற புண்ணிய கர்மாக்கள், சஞ்சிதத்தில் இருக்கிற பாப கர்மாக்கள், ஆகாமியில் இருக்கிற புண்ணிய கர்மாக்கள், ஆகாமியில் பாப கர்மாக்கள், பௌத்தனம் வந்துருச்சு. சொல்றவா எப்படியும் சொல்றா, அதனால விஷயம் சார். அதனால நிர்பீஜே கரோதி இத்யர்த்தா. ரெண்டாவது இது என்ன பண்றது, அழிக்கிறதுன்னு அதை சாம்பலா ஆக்கிவிடல, இனிமேல வேலை செய்யாமல் பண்ணிட்டு. அதான் நகி சாட்சாதேவகி அக்னிஹி ஞானாக்னிஹி தானி கர்மாணி இந்தனவது, எரிபொருளை சாம்பலாக்கும்படி பண்ணலை கரோதி. அதனால தஸ்மாத் சம்யக் தர்சனம் சர்வ கர்மணாம் நிர்பீஜத்வே காரணம். ஞானம் எப்பொழுது வருதோ, இனிமேல சஞ்சிதத்தில் இருக்கிற புண்ணிய கர்மாக்களோ பாப கர்மாக்களோ, ஆகாமியில வரக்கூடியதான புண்ணிய கர்மாக்களோ பாப கர்மாக்களோ எல்லாமே இனிமேல சுகதுக்கத்தை கொடுக்காது அப்படின்னு அர்த்தம். சாமர்த்தியார் அர்த்தாபத்தி பிரமாணத்தினால் எக்காரணத்தினால ஜீவன் முக்தி வருதோ, ஜீவன் முக்தி பிராரப்த கர்மா இல்லாமல் இருக்க முடியாதோ, அக்காரணத்தினால் சாமர்த்தியார் ஏன கர்மனா சரீரம் ஆரப்தம், எந்த கர்மாவனால இந்த சரீரமானது உண்டாயிருக்கோ பிராரப்த கர்மாவனால, தது அது பிரவருத்த பலத்வாத் பலத்தை கொடுக்க தொடங்கி இருப்பதனால், அம்பிலிருந்து அம்பு வில்லிலிருந்து வெளியில வந்ததனால், போகே நைவ செய்யதே சுகதுக்கங்களை கொடுத்துத்தான் அழிக்கும். அத்தா ஆகையால் யானி அப்ரவருத்த பலானி, பலத்தை கொடுக்க தொடங்காததான கர்மாக்கள் எனது சஞ்சித கர்மாக்கள், ஞானோத்பத்தே பிராக்கிருதானி ஞானம் வர்றதுக்கு முன்னால பண்ணினதான கர்மாக்கள் எல்லாமே, ஞான சகபாவீனிச்ச ஞானத்தோட கூடின ஆகாமி கர்மாக்களும், அதீத அநேக ஜன்ம கிருதானிச்ச பல்லாயிரம் பிறவைகள்ல பண்ணினதான கர்மாக்கள் எல்லாமே, தானியேவ சர்வாணி, இங்க சர்வாணிங்கிறது அதுதான் எடுத்துக்கணும், பிராரப்தத்தை எடுத்துக்க கூடாது. ஆகையால் நமக்கு நல்லா புரிஞ்சுவிடும். அடுத்தது இப்படிப்பட்டதான ஒரு ஞானம் இருக்கே, இது மாதிரி ஒரு பவித்திரமானது உலகத்துல எங்கேயும் கிடையாது. பவித்ரமிஹ வித்யதே யத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி அப்படின்னு, இந்த ஞானம் போல பவித்திரமானது வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த பாவனத்துவம் என்னமாக வந்தது அப்படிங்கிறத கவனிக்கணும்.